டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சகரியா 12 அதிகாரத்தின் 1 வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை பார்த்துவிட்டு தொடர்ந்துள்ள வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த 1 வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். சகரியா 12 அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை வெறித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த வசனத்திலே 3 சிறந்த வாக்கியங்களை பார்க்கிறோம். அவைகள் தேவனே இந்த அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தார் என்று சிறந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த அற்புதமான 3 வாக்கியங்களை இப்பொழுது சற்றே சிந்திப்போம். முதலாவது, வானங்களை வெறித்தவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனும் 19 சங்கீதம் 1 வசனத்திலே, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு மேல் இருக்கும் யாவுமே அவருடைய மகிமையை நமக்கு அறிவிக்கிறது, அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் என்ற ஆங்கிலேய விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒரு கருத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளியிட்டார். அதை இன்று அநேக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அண்ட சராசரமும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே பெரிதாகிக் கொண்டே போகிறது என்று அவர் கூறினார். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால், இந்த அண்ட சராசரமும் பல மில்லியன் மைல்கள் பெரிதாகிக் கொண்டே போயிருக்கிறது. உண்மையிலேயே இந்த அண்ட சராசரமும் பெரிதாகிறதாய் இருக்கிறது. நீங்களும் நானும் தேவன் படைத்த இந்த அண்ட சராசரத்தின் ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வானங்களை விரித்தவர். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? 2வதாக, அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தியவர். நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் மீது தேவன் தனிப்பட்ட கவனத்தை செலுத்துகிறார். ஆனால் மனிதன் இந்த பூமியிலே திருப்தி கொள்ளவில்லை. மனிதர்கள் வாழ்கின்ற இந்த கிரகத்திலே திருப்தி அடையாமல் வேறு கிரகங்களுக்கு விண்கலன்களை அனுப்புகிறார்கள். அங்கே மனிதர்கள் யாராவது வாழ்கிறார்களா என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் எவருமே இல்லை. தேவன் இந்த பூமியையே மனிதனுக்கு வாழும் இடமாக கொடுத்துள்ளார். அவரே இதை அஸ்திவாரப்படுத்தியவர். அடுத்து 3வதாக, மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் அவர் என்று வாசிக்கிறோம். இதுவே மிகவும் சிறந்த ஒரு காரியமாகும். மனிதன் இந்த பூமியில் உள்ள மற்ற எல்லா படைப்புகளையும் விட சிறிது வித்தியாசமான படைப்பாவான். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் விட அவன் மேலானவன். ஆனால் அவன் தேவதூதர்களுக்கு இணையானவன் அல்ல. இந்த அண்ட சராசரத்திலே அநேக தேவதூதர்கள் காணப்படுகிறார்கள். இந்த அண்ட சராசரம் முழுவதிலும் மக்கள் குடியேற்றப்படாதது போல காணப்பட்டாலும், தேவன் எங்காவது காலி இடம் குறித்த அறிவிப்பு பலகையை தொங்கவிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி செல்வீர்கள் என்றால் அங்கே தேவதூதர்கள் காணப்படுவதை பார்க்கலாம். அவைகள் ஆவிக்குரிய படைப்புகள். படம் எடுக்கும் கருவிகளினாலே அவர்களை நாம் படம் எடுக்க முடியாது. அருமையானவர்களே, தேவனே சிருஷ்டிகர் என்பதை குறித்து இந்த வசனம் எவ்வளவு மகிமையாக நமக்கு காட்டுகிறது இல்லையா? அவர் மனுஷனுடைய ஆவியையும் அவனுக்குள் உண்டாக்குகிறவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோட்பாடு காணப்பட்டது. இதை பின்பற்றுகிறவர்கள் இறைவனை அறிவின் அடிப்படையிலே நம்புவார்கள். அவருடைய அருள் வெளிப்பாட்டை நம்ப மாட்டார்கள். இவர்கள் ஒரு சிருஷ்டிகர் உண்டென்றும் அவர் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர் என்றும் நம்புவார்கள். ஆனால் அவர் இந்த உலகத்தை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார் என்றும், அவர் இந்த உலகத்தை மறந்து விட்டார் என்றும் நம்பினார்கள். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. தேவன் இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று கூறவில்லை. அவர் இந்த உலகம் முழுவதிலும் அதேபோல உலகத்திற்கு வெளியிலேயும் தேவன் பரவியிருக்கிறார். தேவன் பரலோகத்திலும் பூமியிலும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் சக்திகளால் நிறைந்திருக்கிறது. மனிதனே இந்த இயற்கை சக்திகளை பயன்படுத்தி அதை காலியாக்கிக் கொண்டிருக்கிறான். தேவன் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான சக்திகளை வைத்திருக்கிறார். ஆனாலும் ஆங்காங்கே சில பொருட்களின் தட்டுப்பாட்டை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தின் இறுதி நாட்களை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்புவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இந்த அண்ட சராசரத்தை பொறுத்தமட்டிலேயும் தேவன் உறுதியான நேர்மையான முறையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரே மனிதனுடைய ஆவியை உண்டாக்கினவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எல்லாம் அறிந்த தேவன். அவரே ஞானமாகவும் அறிவாகவும் இருக்கிறார். டாக்டர் அங்கர் என்பவர் சொல்வது போல இது தேவனுடைய வார்த்தையிலே ஒரு தலை சிறந்த இடத்தை பெற்றுள்ளது என்று சொல்கிறார். இருந்த போதிலும் இந்த தேவ சத்தியத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. சரி, சகரியா 12:2 பாருங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே யாகும். இந்த ஒரு வசனத்திலேயே எருசலேம் இருமுறை சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல எருசலேம் என்ற வார்த்தை இந்த அதிகாரத்திலே மட்டுமே 10 சொல்லப்பட்டுள்ளது. அந்திகரிசு ஆட்சிக்கு வரும்பொழுது எருசலேம் எல்லா நடவடிக்கைகளுக்கும் மையமானதாக மாறும் என்று இங்கே பார்க்கிறோம். எருசலேம் தாக்குதலுக்கும் நியாய தீர்ப்பிற்கும் மையமாக மாறும். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரம் என்பது ஒரு கிண்ணத்தை அல்லது கைப்பிடியுள்ள தண்ணீர் குடிக்கும் ஒரு பாத்திரத்தை குறிக்கிறது. இது எப்பொழுது நடக்கும் என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிப்போம். கவனியங்கள், எருசலேமிற்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். எப்பொழுது? இது இறுதி நாட்களிலே, மகா உபத்திரவ காலம் என்று இயேசு அழைத்த நாட்களிலே. ஆகவே இந்த பகுதியின் விளக்கமெல்லாம் எதிர்காலத்தை பற்றியது. இருந்த போதிலும் இதில் நமக்கு சிறந்த அற்புதமான பாடம் இருக்கிறது. டாக்டர் அங்கர் என்பவருடைய வார்த்தையிலே பார்க்கும்பொழுது எருசலேம் தள்ளாடும் பாத்திரமாகும். அதாவது எருசலேமோடு தொடர்புள்ளவர்கள் தள்ளாடுவார்கள். எருசலேமின் நிமித்தம் அவர்கள் தள்ளாடுவார்கள். சகரியா 12:3 பாருங்கள். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். தேவன் சொல்வதின் அர்த்தம் இவ்வாறு இருக்கிறது. நீங்கள் எருசலேமோடு கூட காயப்படப் போகிறீர்கள் என்று சொல்கிறார். இங்கே எருசலேம் என்று அவர் சொல்லும்பொழுது அது எருசலேமையே குறிக்கிறது. இது உலகத்தில் உள்ள வேறு எந்த நகரத்தையும் சொல்லவில்லை. எருசலேமோடு அவர் யூதாவையும் வைத்து கூறுவார் என்றால் அது யூதாவில் உள்ள எருசலேமையே குறிக்கிறது. தேவன் எருசலேமை குறித்து கூறும் காரியம் நிச்சயமாக அதற்கு நடக்கும். இது வேறு நகரத்திலே நடைபெறாது. அதிலே நாம் வேண்டுமென்றாலும் ஆவிக்குரிய செய்தியை பெறக்கூடும். ஆனால் அது இடத்தை பற்றி சொல்லும்பொழுது எருசலேமை மட்டுமே குறிக்கிறதாயிருக்கிறது. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் என்கிறார். இது உங்களுக்கு ஒருவேளை வித்தியாசமான காரியமாக இருக்கலாம் இல்லையா? எருசலேம் ஒரு தனி இடமாக பழைய நகரமாக இருக்கிறது. அது இன்று கவர்ந்து இழுக்கிற பட்டணமாகவும் இல்லை. அங்கே ஒரு சில புனித ஸ்தலங்களும் சில அர்த்தமுள்ள இடங்களையும் தவிர எருசலேமிலே வேறு ஒன்றும் இல்லை. அநேகர் எருசலேமை விட உலகத்தின் மற்ற நகரங்களையே அதிகம் விரும்புவார்கள். வேதத்திலே கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் அங்கே நடந்தபடியினாலேதான் அவை நமக்கு ஆர்வத்தை தூண்டுகிறதாய் இருக்கலாம். சரி, இந்த எருசலேம் ஏன் இறுதி நாட்களிலே பிரபலியமானதாக முக்கியமானதாக ஆகப் போகிறது? அதை எவ்வாறு விளக்குவீர்கள்? இன்றும் கூட அந்த நகரம் பாரமான கல்லாகவே இருக்கிறது. இருந்தபோதிலும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அங்கே காண இயலவில்லை என்று கூறுவது மூடத்தனமாகும். இந்த தீர்க்க தரிசனம் எதிர்காலத்திலே நடைபெறப்போகும் தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கப் போகிறது. இருந்தபோதிலும் எருசலேம் பாரமான கல்லாக இருக்கப் போகிறது என்று தேவன் சொல்லுகின்ற காரியம் உங்களுக்கு பெரிதுபடுத்தப்பட்ட செய்தியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த காரியத்தை இப்பொழுதே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இருந்தபோதிலும் நாம் இப்பொழுது பார்க்கின்ற காரியத்தை எதிர்காலத்திலே வரப்போகின்ற காரியத்தோடு ஒப்பிடவே முடியாது. இந்த எருசலேம் பொது சந்தையை தகர்த்துவிட்டது. NATO என்ற அமைப்பிற்கு இடையூறாய்போனது. எருசலேம் ஒரு பாரமான கல்லாகிவிட்டது. இந்த எருசலேம் நகரை பிடித்து அதை ஆள நினைத்த தேசங்களின் நிலைமையை சற்றே எண்ணி பாருங்கள். வரலாற்றை நீங்கள் சற்றே திரும்பி பாருங்கள். உதாரணமாக, அல்லன்பி என்ற தளபதி எருசலேமை பிடித்து அதை துருக்கியர்களிடத்திலிருந்து விடுவித்தார். அப்பொழுது இங்கிலாந்து உலக வல்லரசாயிருந்தது. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் சூரியன் மறைவதே இல்லை என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ராஜ்யத்திலே சூரியன் மறைந்துவிட்டது. அத்தேசம் கீழாக சென்றுவிட்டது. ஏனென்றால் இங்கிலாந்து அந்த நகரின் காரியத்திலே எருசலேமிலே தலையிட்டது. தேவன் சொல்கிறார், நீங்கள் எருசலேமின் மீது கைகளை வைக்காதிருங்கள், நானே அந்த இடத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். சகரியா 12:4 பாருங்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மீண்டுமாக அந்நாளிலே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே குதிரை என்று சொல்லப்படுவது போரை குறிக்கிறது. குதிரைகள் குருடாகவும் அதன் மேல் இருக்கிறவர்கள் பைத்தியமாகவும் ஆகும்பொழுது அந்த போரிலே குழப்பம்தான் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. எதிரிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்பொழுது அதை பலனற்று செய்யப் போவதாக தேவன் இங்கே சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, உங்கள் எதிராளிகளை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். எதிராளியாகிய பிசாசை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் தேவன் அவற்றின் வல்லமையை இழக்கச் செய்து உங்களை வெற்றி பெறச் செய்ய மிகவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சகரியா 12:5 வாசிக்கிறேன். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். இங்கே அந்நாளிலே எருசலேம் பூமியில் தேவனுடைய ஜனங்களின் அடைக்கலமாக மாறும் என்று பார்க்கிறோம். எருசலேம் முற்றுகையிடப்படும் பொழுது எதிரிகள் பல திசைகளிலிருந்தும் வந்து அதை சூழ்ந்து கொள்வார்கள். இது அந்தி கிறிஸ்துவின் தூண்டுதலினாலே நடைபெறும். ஆனால் தேவன் இந்த ஜனங்களுக்காக அந்த முற்றுகையிலே தலையிடுவார். அவர்கள் தேவனை புறக்கணித்திருக்கும் போது தேவன் ஏன் அவர்களுக்காக இந்த முற்றுகையிலே தலையிட வேண்டும்? இதற்கான பதிலைத்தான் நாம் இந்த பகுதியிலே சற்று பின்னர் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது சகரியா 12:6 பாருங்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் மீண்டும் அதே இடத்திலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று இங்கே வாசிக்கிறோம். எருசலேம் என்பது வேறு எந்த நகரத்தையும் குறிக்கவில்லை. அது யூதாவில் உள்ள எருசலேமையே குறிக்கிறது. 7 பாருங்கள். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேசத்தின் ஒரு பகுதியில் உள்ளவர்கள் மற்றொரு பகுதியிலே வாழ்கிறவர்களை தாழ்வாக பார்க்கிறார்கள். உலகத்திலே சில பகுதிகளிலே உள்ளவர்கள் மற்ற தேசங்களை தாழ்வாக பார்க்கிறார்கள். சிலர் தங்களுடைய பகுதியை தங்களுடைய மொழியைத்தான் முக்கியத்துவப்படுத்துவார்கள். தாங்கள்தான் சரியான மொழி பேசுவதாக சொல்வார்கள். மற்றவருடைய மொழியை அவர்கள் இரண்டாம் தரமாக எண்ணி பார்ப்பார்கள். இது மனிதனுடைய சுபாவமாயிருக்கிறது. தன்னுடையதை பெரியதாகவும் மற்றவர்களுடையதை அற்பமாகவும் எண்ணுவது. சகரியா இங்கே கூறுவது இதுதான். தேவன் தன்னை முதலாவது எருசலேமுக்கும் தாவீதின் வம்சத்தாருக்கும் முதலாவது தன்னை வெளிப்படுத்தினால் அவர்கள் யூதாவின் மீது உள்ள பகுதியை தாழ்வாக பார்ப்பார்கள். அவற்றின் மேலே தங்களை உயர்த்துவார்கள். அவர்கள் மற்றவர்களை பார்த்து இவர்களெல்லாம் நாட்டுப்புறத்தவர்கள். தேவன் அவர்களுக்கு தம்மை முதலாவது வெளிப்படுத்தவில்லையே, அவர்களை விட நாமே விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:30 என்ன கூறினார் வாசிக்கிறேன். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்கிறார். நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே அநேக அதிர்ச்சியான காரியங்களை நாம் சந்திக்கப் போகிறோம். அதிலே மிகவும் ஆச்சரியமான காரியம் ஒன்று இருக்கப் போகிறது. யாரெல்லாம் பரலோகம் வந்து சேரமாட்டார்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் எல்லாரும் அங்கே இருப்பார்கள். அடுத்ததாக யாரெல்லாம் கண்டிப்பாக பரலோகம் வந்து விடுவார்கள் என்று நினைத்தோமோ அவர்கள் அங்கே வராதிருப்பார்கள், அந்த பாக்கியத்தை இழந்திருப்பார்கள். நாம் அடைகின்ற அதிர்ச்சிகளிலேயே பெரிய அதிர்ச்சி இதுதான் பிரியமானவர்களே. அடுத்ததாக தேவன் எவர்களையெல்லாம் தம்முடைய ஊழியக்காரர்களாக உண்மையாக தெரிந்து கொண்டார் என்பதையும், தேவன் விரும்பியபடி உண்மையாக பூமியிலே செயல்பட்டவர்கள் யார் என்பதையும் அங்கே பார்ப்போம். ஒருவேளை தெரிந்தெடுக்கும் பணியை நாம் செய்திருப்போம் என்றால் அவர்களையெல்லாம் நாம் தெரிந்தெடுத்திருக்க மாட்டோம். தேவன் சகரியா புத்தகத்திலே இங்கே தெளிவுபட கூறுகிறார், நான் யூதாவிற்கு முதல் முதல் என்னை வெளிப்படுத்தப் போகிறேன் என்கிறார். இந்த காரியம் எருசலேமையும் தாவீது வம்சத்தாரையும் சிந்திக்க வைக்கப் போகிறது. அருமையானவர்களே, ஒருவேளை உங்களை மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்களா? கவலைப்படாதருங்கள், தேவன் உங்களை கனப்படுத்துவார், மற்றவர்கள் மத்தியிலே அவர் உங்களை உயர்த்துவார். சகரியா 12:8 பாருங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். தாவீது ஒரு சிறந்த போர் வீரன். நீங்கள் ஒருவேளை இதை நம்பவில்லை என்றால் அவருடைய மகனாகிய அப்சலோமை குறித்த வரலாற்றை பாருங்கள். அல்லது சிதறி கிடந்த பிரிந்து கிடந்த இஸ்ரேல் தேசத்தை அவர் எவ்வாறு ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தார் என்பதையும், எவ்வாறு பெலிஸ்தீர்களை அவர் கட்டுப்படுத்தினார் என்பதையும் வாசித்து பாருங்கள். தாவீது ஒரு சிறந்த ஆட்சியாளர், ஒரு சிறந்த போர் வீரன், அவர் ஒரு சிறந்த தளபதி, மிகவும் திறமையுள்ளவர் என்று பார்க்கிறோம். அந்நாளிலே ஒரு பலவீனமான மனிதன் கூட தாவீதை போல இருப்பான் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்தில் உள்ள திகிலூட்டும் வாக்கியங்களிலே முக்கியமானதாகும். தாவீது தேவனை போல இருப்பார். தாவீதின் வம்சத்திலே ஒருவர் வருகிறார், அவர் தேவனாக இருப்பார். தாவீது தேவனை போல இருப்பார். அவருடைய வம்சத்தில் மரியாளின் வயிற்றிலே வந்து உதித்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பெத்லேமிலே பிறந்தார். மரியாளும் யோசேப்பும் தாவீதின் வம்சத்திலே வந்தபடியினால் அவர்கள் தாவீதின் ஊராகிய பெத்லேமிற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது தங்களை பதிந்து கொள்ள வந்தார்கள். அவர்கள் பெத்லேமிற்கு வந்தபொழுது தாவீதின் குடும்பத்திலே இயேசு பிறந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:1 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இவ்வாறுதான் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. இங்கே அவர் தாவீதின் குமாரன் என்று முதல் வசனத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். தேவன் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் என்று பார்க்கிறோம். அவர் எருசலேமின் குடிகளை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா குடிமக்களையும் அவரே காப்பாற்றுகிறார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களை காப்பாற்றும் பொழுது சாதாரணமாக உணவை கொடுத்து காப்பாற்றுகிறதை குறித்து இங்கே அவர் சொல்லவில்லை. அவர்களை தாவீதை போல பலவான்களாக சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலன் உள்ளவர்களாக அவர் வைத்து காப்பாற்றுவாராம். அவர்களுக்கு முன்பாக செல்லும் தூதனைப் போல இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றுவார். ஆம் அருமையானவர்களே, காப்பாற்றுதல் பிழைத்தல் என்பது ஆவிக்குரிய காரியத்தையே குறிக்கிறது. அவ்வாறு நாம் காப்பாற்றப்பட வேண்டியது இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமானது. அந்த பிழைப்பே நமக்கு முதன்மையானது. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்துதான் ரோமர் 8:12-13 அழகாய் சொல்கிறார், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். இங்கே எந்த பிழைப்பை பவுல் முக்கியப்படுத்துகிறார் என்று கவனித்தீர்களா? ஆவிக்குரிய பிழைப்புதான். நாம் இந்த உலகத்திலே தேவனால் காப்பாற்றப்பட்டு பிழைப்பது எதற்காக தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக. அதுவே முக்கியமானது. நாம் உண்டு உடுத்தி வாழ்வதெல்லாம் இரண்டாவது இடத்தையே பெறுகிறது. ஆவியினாலே நாம் பிழைக்க வேண்டும். வேத வசனங்களை வாசிப்பதனாலே, ஜெபிப்பதனாலே, கர்த்தருக்காக ஊழியம் செய்வதனாலே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதிலே நடப்பதனாலே, அவருடைய வார்த்தையை புரிந்து அவருக்கு கீழ்ப்படிவதனாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் பிழைக்க முடியும். இதை செய்யவே தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ரட்சிக்கிறார். எருசலேமின் குடிகளுக்கு தேவன் அதையே அந்நாளிலே செய்யப்போவதாக சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் நமக்காக மரித்து தனது ஜீவனை கொடுத்த இயேசு இரட்சகர் அவருக்கு ஏற்றபடி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடப்பதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரகசியமான வருகை எந்த நேரத்தில் இருந்தாலும் நாங்கள் அதற்கு ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே எப்பொழுதும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.